Salim, you have 7 minutes.
Only 7 minutes?
7 minutes.
Mulasan hubana karmantumani. Ada amatyansha trini tamatma vedagasthanayakkanna me adhyapna amatyansha vyashishyatthi adasid patranda pera mara siddhviti no me pasugiya kali me sabhavi අපි අතවුල ගර්මන්තුමත් වගේම වසන්ත ව්‍යාපාර ව්‍යාපා බණ්ඩාර මෙත්තුමත් හරිස්පත්ති මෙත්‍රකොට්ටාසි අකුරු නගරයේ ජල ගෙලීම් සම්බන්ධවත් යම් යම් අඩුපාඩුකම් සම්බන්ධවත් උන්ගේ ප්‍රකාශයක් කර තිබුණා. ඒක නිවරදිභාවයේ මේ සභාවේ මා කියුති කියලා මගේ යුතුකමක් හිටියමන් සලකන අතවුල්ලා මෙත්තුමා දෙමළ භාෂාවෙන් කතා කළේ. තුමා කිව්වා කණ්ඩි ප්‍රාන්තිච්ලේ ඒසස් හමීදන්ට ஒரு ஆளுமை அங்க இருந்தாகும். விசேடமாக அவரது காலத்திலே பல அபியூர்த்தி வரிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட இன்று அந்த அபிவிருத்திகள் ஒன்றுமே நடக்கவில்லை என்றும் விசேடமாக அக்குருணையில் மார்க்கெட் கட்டிட குழியாக கட்டப்பட்டுள்ளது என்றும் இந்த வெள்ளப்பெருக்கு இது ஒரு முடிவு எய்த வேண்டும் என்றும் அவர்கள் பேசுகின்றார்கள். கௌரவ அதாவுல்லா அமைச்சர்கள் சிரமாக அக்குருணை பற்றி அக்குருணை மக்களை பற்றி சிரமாக அக்கறை பற்றியதை பிரிஞ்சப்படும் ஒரு உறுப்பினர் வகையிலே ஹரிசனை காட்டி அக்கறை எடுத்து பேசிட்டு நான் அவருக்கு நன்றி கூற விரும்புகின்றேன். இருந்த போதிலும் அவரது கூறியவை உண்மை என்ற போதிலும் கூட அதன் அதை தொடர்ந்து அபிவிருத்திகள் அடைப்பள்ள என்பதை நான் மறக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். இந்த அக்குறையை பற்றி பேசும் பொழுது விசேடமாக அக்குறையின் அரசியல் பின்னணி பற்றி சரியாக அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக எல்லோரும் மறந்துவிடையென்றான் இந்த இயேசு ஹமீத் என்ற ஆளுமை வேறு யாரும் அல்ல, எனது மாமனார். அவர்கள் அரசியலில் 1960 ஆரம்பித்து 1999 அவர்கள் இறையடி செய்தார்கள். அதாவுல்லா உறுப்பினர்கள் கூறியபடி அவர் அரசியல் ஒதுங்கவில்லை. ஒதுங்குவது என்பதை விலகிச் செல்வது என்பது கருத்து என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் இறையடி செய்தார்கள் 1999 செப்டம்பர் மாதம். உண்மையிலேயே அவர் 1960 அரசியலில் புகுந்த போதில் கூட சுமார் 17 வருஷ காலங்கள் அவர் எதிர்கட்சி உறுப்பினராகவே கடுமையாற்றி 1977 அன்றிருந்த ஜனாதிபதி கௌரவ ஜி ஆர் ஜாவத்தின் அவர்களின் ஆட்சியிலே ஒரு அமைச்சராக அன்று நியமிக்கப்பட்டார். விசேடமாக இந்த நாட்டிலே முதன் முதலாக இந்த வெளிவிவகார அமைச்சை ஏற்று நடாத்தியவர் மாமனார் கௌரவ இயேசு சமீர் அவர்கள். நீண்ட காலமாக அவர் வெளியமைச்சராக கடமையாற்றினார். அவர் ஊரறிந்த, நாடறிந்த, உலகம் அறிந்த ஒரு ஆளுமைக்கு ஒரு அமைச்சர். விசேடமாக அவரது காலத்திலே அவர் நாட்டினதும் வெளிநாட்டு தொழில்களை கொண்டு ஹாரிஸ் பத்து தொழிலை அக்குறை உட்பட விசேடமாக ஒரு தனி மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லா சேவைகளையும் அவரது காலத்திலேயே அவர் நிறைவேற்றி வைத்தார். சீடமாக முழு ஹாரிஸ் பத்தில் தொகுதிக்கும் மின்சார சதவி மட்டுமன்றி இந்த குடிநீர் தண்ணீர் வசதி, பாதைகள், சுகாதாரம், போக்குவரத்து, இப்படியாக பலவிதமான சேவைகளை ஆற்றி என்னார். ஆனால் அதைத் தொடர்ந்து அவரது அரசியல் பாசறையில் பயிற்றப்பட்டவர் என்ற வகையிலே நான் 2000 ஆண்டு பாராளுமன்றம் வந்த போதும் கூட துரதிருஷ்டமாக நானும் அமைச்சரை போல நீண்ட காலமாக எதிர்க்கட்சி உறுப்பினராகவே கடமையாற்ற வேண்டும் என்பதில் இருந்தேன். ஆகவே எனக்கு சரியாக அமைச்சர்கள் செய்த வேலைகளை முன்னெடுத்ததற்கு சில சங்கடங்கள் இருந்தன. இருந்த போதிலும் கடந்த நாங்கள் ஆட்சியிருந்த சமயத்திலே சில வேலைகளை நாங்கள் செய்து முடித்தோம். விசேடமாக அன்று கௌரவ அமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து வைத்த குடிநீர் வழங்கல் திட்டம், அது அக்குறை பிரதேசம்
என்பது
மட்டுமே அன்று தண்ணீர் வசதி இருந்தது. ஆனால் நாங்கள் கடந்த வருஷத்திலே அந்த தண்ணீர் வழங்கல் திட்டத்தை விசாலமாக்கி முழு ஹாரிஸ் பற்றியும் முழு அக்குறைக்கும் கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் திருத்தி அமைத்தோம். அதே நேரம் இந்த அக்குறையில் அமைந்துள்ள இந்த மார்க்கெட் கட்டிடத்தை பற்றி கூறினார்கள். விசேஷமாக அந்த கட்டிடம் சரியாக
அமைந்திருக்கிறார்.
அதை
காக்க
வேண்டி அதற்குரிய பண ஒதுக்கீடு செய்த போது கூட அன்றிருந்த மத்திய மாகாண முதலமைச்சரும்
சபையின்
தலைவரும் சில முட்டுக்கட்டைகளை வீழ்த்த காரணமாக அதை எங்களுக்கு நடத்த முடியாக போய்விட்டது. இப்படியாகத்தான் கடந்த காலங்களிலே நிலைகள் பெற்றன. விசேஷமாக இந்த வெள்ளப்பெருக்கு பற்றி கூட நாங்கள் நானும் கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஒன்றாக சேர்ந்து
வேலைகளையும்
இந்த அரசாங்கம் கூட இன்னும் சரியாக நடத்தி கொண்டு போகவில்லை. இது துரதிருஷ்டமான விஷயமே. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டாயமாக அவைகள் சிவனை நடத்தி முடிப்போம் என்பதையும் இத்தனை கூறி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
தேங்க்யூ. அப்படின்னாக்கிட்ட கரு எஸ் எம் எம் முஷாரஃப் மெத்துமா வினாடி ஹதக காலையாத்தினோம் புத்துமாட்ட.
கல்வி அமைச்சர் மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமைக்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி அமைச்சு தொடர்பாக பேசுவதாக இருந்தால் நிறைய விடயங்கள் பேச வேண்டும். குறிப்பிடப்பட்ட அந்த 7 நிமிடத்திற்குள்ளே வார பேசி முடிப்பது என்பதுதான் இங்கே முக்கியமான பிரச்சினை. எல்லா இந்த வரவு செலவு திட்ட உரையிலுமே எனக்கு ஒதுக்கப்பட்ட பேச்சுகளில் பெரும்பாலும் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் குறிப்பிட்ட அதிகாரிகளை நான் பாராட்டும் விதமாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். ஏன் நான் அவ்வாறு செய்கிறேன் என்பது தொடர்பாக நான் எனக்குள் யோசித்து பார்த்தேன். அரசு தரப்பில் இருப்பதனால் அவ்வாறு பேசுகிறேனா என்றால் நிச்சயமாக இல்லை. எனக்கு கிடைக்க பெற்ற இந்த பாராளுமன்ற பதவியை கொண்டு எமது மக்களினுடைய கோரிக்கைகள் நீண்ட காலமாக இதற்கு முன்பு 2-3 தசாப்தங்களாக அரசியல் செய்தவர்கள் நிறைவேற்றாத கோரிக்கைகளால் ஏமாந்து போன மக்களுக்கு என்னுடைய இந்த அதிகாரத்தை கொண்டு என்னால் செய்ய முடிந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக செய்ய முடிந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எனக்கான ஒரு பேச்சு இங்கே ஒரு சந்தர்ப்பமாக வழங்கப்படுகிற போது எனக்கு உதவி செய்த அமைச்சர்கள், எனக்கு உதவி செய்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு உண்டு. அந்த வகையில் தான் போக்குவரத்து துறை சார்ந்து பேசுகிற போதும் அதனுடைய அமைச்சர் அதிகாரிகளுக்கு நான் நன்றி தெரிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைய இந்த உரையிலும் கூட கல்வி அமைச்சர், அதே போன்று பந்துல கல்வி அமைச்சர் சுஷில் பிரேம்ஜெயந்த் அவர்கள், அதே போன்று கல்வி ராஜாங்க அமைச்சர் ப்ரொஃபசர் சுரேன் ராகவன் அவர்கள், கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார் போன்றோருக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் முதற்கண் தெரிவித்தவனாக என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஏன் இவ்வாறு சொன்னேன் என்றால் எமது பிராந்தியம் பொத்துவில் பிரதேசத்தை எடுத்து பார்க்கிற போது பொத்துவில் பிரதேசத்தில் ஒரு தனியான கல்வி வலயம் வேண்டும் என்பது 2-3 தசாப்த கோரிக்கை. இந்த கல்வி வலயத்தை பெற்றுத் தருகிறேன் என்றுதான் தேர்தல் மேடைகளில் எல்லோரும் பேசி வாக்குகளையும் சம்பாதித்துக் கொண்டார்கள். ஆனால் யாருமே அந்த மக்களுக்கான அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கவில்லை. சேரிட்டி இஸ் பிகின்ஸ் அட் ஹோம், பீஸ் இஸ் பிகின்ஸ் அட் ஸ்கூல் என்று சொல்வார்கள். ஒரு சமாதானம் ஒரு பாடசாலையில் மையம் பெறும் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த கல்வியை இந்த பாடசாலையை கொண்டே 3 இடங்களையும் மூன்று துருவங்களாக பிரித்த ஒரு பொறுப்பு கடந்த கால கல்வியலாளர்கள் அல்லது கடந்த காலத்திலே இருந்த அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். பொத்துவிலை பொறுத்தளவிலே ஒரு பிரதேச செயலகத்திற்குள் உள்ள மூன்று இனங்களும் மூன்று பிரதேச செயலகத்திற்குள்ள மூன்று ஊர்களினுடைய கல்வி வலயங்களோடு பிணைக்கப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது. குறிப்பாக எமது பிரதேச செயலகத்திற்குள் உள்ள தமிழ் பாடசாலைகள் திருக்கோயில் வலயத்திற்கும், எமது பிரதேச செயலகத்தில் உள்ள சிங்கள பாடசாலைகள் அம்பாறை வலயத்திற்கும், எமது பிரதேச செயலகத்தில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகள் அக்கறைப்பற்று வலயத்திற்குமாக பிரித்து கொடுக்கப்பட்டு கல்வியிலே ஒரு சமூகத்துக்குள் ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர முடியாத ஒரு துரதிசத்தை, துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமையை இதற்கு முன்பு கல்வியலாளர்களும் ஏனையவர்களும் உருவாக்கியமையை மிகப்பெரும் அவமானமாக பார்க்கின்றேன். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்பது தொடர்பாக இந்த பாராளுமன்றத்திற்கு நான் ஒரு உறுப்பினராக வந்ததன் நாள் தொடக்கம் அதற்கான முயற்சியை செய்து வருகிறேன். அந்த வகையிலே கல்வி அதிகாரிகள் தொடக்கம் கல்வி அமைச்சர் வரையிலும் இந்த விவகாரத்தை நான் கொண்டு சென்றதன் அடிப்படையில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அந்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் எமது நிலைமைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பொத்துவிலுக்கான ஒரு தனியான கல்வி வலயம் வழங்கப்படும் என்பதான உறுதியை எமது அமைச்சர் உட்பட அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். இன்றும் கூட பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசப்பட்ட போது அமைச்சர் எழுந்து நின்று நாம் கல்வி வலயத்தை விரைவில் வழங்க இருக்கின்றோம் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியமைக்காக கல்வி அமைச்சருக்கும் ஏனையவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மிக மோசமான ஒரு நடைமுறையை மாற்ற வேண்டிய தேவையான ஒரு நிலைப்பாடு. இது ஒரு சமூகத்திற்காக, ஒரு இனத்திற்காக ஒரு கல்வி வலயம் என்கின்ற நிலைமைகளை எல்லாம் நாம் போக்கி ஒரு புதிதான ஒரு நிலைமையை நோக்கி எமது கல்வியை எடுத்துச் சென்றால் மாத்திரம்தான் இந்த கல்வியிலும் இந்த நாட்டிலும் ஒரு சுபீட்சத்தை காண முடியும். எமது இந்த வரவு செலவு திட்டத்தில் எத்தகைய நல்ல விடயங்கள் இருக்கின்றன. முதன்முறையாக இலங்கையினுடைய வரவு செலவு திட்ட வரலாற்றிலேயே டிஃபென்ஸ் பாதுகாப்பிற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தையும் விடவும் அதிகமாக கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பாராட்டுகின்றேன். உண்மையிலேயே கல்விக்காக 6% ஒதுக்கீடு வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற சர்வதேச நியமனங்கள், சர்வதேச கோட்பாடுகள், அதே போன்று எமது மக்களினுடைய போராட்டங்கள் இருந்தாலும் எமது நாடு இன்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதனை செய்வதற்கு முடியாமல் போனாலும் இந்த டிஃபென்ஸ் பாதுகாப்புக்கென வழக்கமாக ஒதுக்கப்படுகின்ற பணத்தையும் பார்க்க இந்த கல்விக்கென ஒதுக்கப்பட்டமைக்காக நான் ஜனாதிபதிக்கும் அதே போன்று கல்வி அமைச்சருக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் என்னுடைய பாராட்டை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியிலே நாங்கள் எத்தகைய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று பேச வெளிக்கிட்டால் நிறைய பேச வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பரீட்சை மைய கல்வி தொடர்பாக பல கல்வி சீர்திருத்தவியலாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். கல்வி பரீட்சை மைய கல்வி இப்போதுதான் தொடங்கி இருக்கின்றன. வினைத்திறனானவர்களை உருவாக்க முடியாது என்ற விடயங்கள் எப்போதும் பேசப்படும். ஆனால் இப்போது இந்த பரீட்சை மைய கல்வியை விடுத்து மாணவர் மைய கல்வியை உருவாக்குகின்ற ஒரு விடயம் தொடர்பாக எமது கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் அவர்கள் எல்லா இடங்களிலும் அதனை குறிப்பிட்டு வருகின்றார். உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியை பினிஷ் எஜுகேஷன் பல்வேறு பாலிசி ஸ்டெப்ஸையும் அதே போன்று ஆபரேஷனல் ஸ்டெப்ஸை இந்த உயர்கல்வித்துறையிலே அவர் உருவாக்குவதற்கான சில நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக நான் அறிகின்றேன். அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். After 45 years, the 1978 UGC bill will be replaced with a National Higher Education Commission covering state, non-state, affiliated degree granting institute under one umbrella. இது நீண்ட காலமாக நான் ஊடகத்தில் பணியாற்றுகிற போதும் கல்வி சட்டம் அல்லது உயர்கல்வி சட்டம் பற்றி பேசுகிற போது எமது நாட்டிலே சட்ட திருத்தங்கள் வந்தன. ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவது தொடர்பில் கல்வியலாளர்கள் பேசிக் கொண்டே இருந்தார்கள். மாற்றங்கள் கொண்டு வரப்படவில்லை. 1978 பிறகு 45 வருடங்களுக்கு பிறகு இத்தகைய ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிறது. அதே போலவே இன்று 3 நான் ஸ்டேட் மெடிக்கல் ஃபெக்கல்ட்டியை 2024 உருவாக்கு தொடர்பான ஒரு தீர்மானமும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கெவிந்து என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்தில் இருப்பதை நினைத்து நான் கூச்சப்படுகிறேன். ஒரு அரசியல் தீர்வாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய கல்வி மாற்றமாக இருக்கலாம். இத்தகைய ஒரு நல்ல மாற்றம் வருகிற போதும் முதல் எதிர்குறலாக இருப்பது இனவாதம் பிடித்த இனத்துவேசியினுடைய கருத்தாகத்தான் இருக்கின்றது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு கலைக்கிற போதும் அவர்தான் எழுந்து நின்று என்னவோ எல்லாம் பேசுவார். இன்று இந்த புதிய கல்வி முறைமையிலே இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைவருக்கும் ஆங்கிலம் என்கின்ற ஒரு விடயம் வந்திருக்கிறது. 1956 தனிச்சிங்கள சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்ததுதான் இந்த நாட்டிலே பிரிவினையையும் பிரச்சனையையும் உண்டாக்கியது. அனைவருக்கும் கல்வி என்பது எல்லோரும் ஆங்கிலம் மொழி மூலம் படியுங்கள் என்று சொல்லவில்லை. அரசாங்கம் சொல்கிறது அனைவருக்கும் ஆங்கிலம் கல்வியை உருவாக்குகின்ற ஒரு 10 வருட திட்டத்தை கொண்டு வருகிறது. ஐடி இல்லை என்றால் எப்படி நாம் கல்வியாளராக இருக்க போகிறோம்? எனவே இந்த இனவாத கருத்துக்களை விட்டு எல்லோருமாக சேர்ந்து இந்த கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன். நன்றி.
கரு கஜேந்திர குமார் பொன்னம்பலமெத்துமா வினாடி அட்டக காலத்தின் நமேக காலத்தின்
Honorable Presiding Member, firstly, I would like to congratulate the Honorable Minister Susil Premajayanta and his team of state ministers for putting priority or giving priority to the concept of English education. I am someone who had the good fortune of being educated in English. I know its advantages. And I obviously would sincerely hope that that advantage or that practice is available to everybody. In that respect, there is a small proviso though. When you do make that transition, it must be a complete transition. So for example, I think we have raised it in this house, the law college insisted that the exams must be set in English. Whereas the students had come from a background of studying in Sinhala and Tamil, and to suddenly at the law college stage to insist that they all have to sit exams in English, I think is terribly unfair. So as the honorable member who before me stated, since there is a 10-year program of bringing it in and implementing it at that stage, to take such decision I think will be fair, but not otherwise. But I certainly endorse the shift and the fact that this education ministry team has had the backbone to face up to this implementation and this policy, I think should be congratulated. With regards to this situation of education in the Northeast, especially in the backdrop where the provincial councils are not functioning. Unfortunately, there is a minister, a cabinet minister who is elected from Jaffna, who has taken it upon himself to use the provincial council education ministry as a private property. And he, as a result, has been interfering in all the transfers that ideally ought to have been taking place through the transfer board that includes unions and department heads under circular 2007/20. Now that is a circular that is applicable to all provincial councils right throughout the country, but in the north in particular and the east as well, honorable this minister, cabinet minister who is elected from Jaffna, uses his influence to intervene, and as a result it is just throwing the whole system out of sync. And therefore I appeal to the minister, honorable Susil Premajayanta, to intervene in this matter and to make sure that such interferences don't take place. It must be looked into as a matter of priority. The second matter that I wish to raise on behalf of the principals and the teachers is that, honorable presiding member, you would recall, I think last year and the year before, there was a big debate with regards to needing the salary scheme of the principals and the teachers revised, and the there was a lot of trade union action, particularly during the last budget time. That trade union action reached a climax, and eventually the ministry agreed to implement the Subodhini Commission recommendations on in three stages. And as the first stage, they agreed for one third of the recommendations, salary recommendations, revisions. But unfortunately, in this budget, there is no mention of the second and third stage. So I urge the Honourable Minister to once again look at this. I mean, the last thing we want is another trade union action on a matter that had already been settled, addressed and settled. So I strongly urge that matter is also looked at as a matter of priority. With regards to the university situation, the public university system is quite honestly, in my opinion, going into a crisis. There is a brain drain. People are wanting to leave because of the economic situation in the country. And this will most definitely threaten to paralyze the education activities. Academics, non-academic staff, the technical staff are either permanently leaving the country or taking advantage of the opportunity to go on no-pay leave. Some who go on leave are exploring the possibility of finding permanent jobs overseas and may not even return. That is a grave danger that is happening not only in the higher education fields, but also in other sectors, particularly health. And I think the Honourable Minister concerned must address that situation. So another reason why this brain drain is taking place is directly with regards to the way in which taxation is handled. The university teachers have been affected by the new tax regime. The Federation of the University of Teachers Association, University Teachers Association, FUTA, has submitted some reforms to the current tax regime. Amendments are needed, Honourable State Minister. The government has to seriously take into consideration individuals' ability to pay taxes. A blanket system that applies uniformly to everyone is unfair. Factors such as the number of dependents, previous loans, etc., should be taken into consideration. Introduction of wealth tax and the taxation of big businesses, I think, should be the way out, not so much the current approach. And I think that is another thing that is causing this brain drain. I mean, everything looks quite greener from outside. I mean, countries like Australia and Canada, I think, are welcoming academics and doctors with open arms. And the amount of remuneration that is offered in those countries cannot even be compared. So I think unless we get our house in order, then we are going to lose in this matter. And also, Honourable Minister, probationary lecturers have to sign a bond if they want to go to study leave, go on study leave to pursue postgraduate programs overseas.
Honourable Member, you have 2 more minutes.
The bond amount is huge, and that is the main, because the government is factoring the scholarship money provided by Western universities and scholarship awarding institutions such as the Fulbright Commission in calculating the bond amount. Due to the depreciation of the rupee, this figure has risen exponentially. Probationary lecturers are unable to find guarantors. Young academics with a commitment to serve the country are sadly resigning their positions. This also discourages young academics from pursuing their higher studies in internationally acclaimed universities overseas. The system, which factors in scholarship money and other stipends provided by overseas institutions, should be abolished. The Faculty of Arts at the University of Jaffna is understaffed. The teaching load per academic academics are has increased. Teachers are overburdened. They have very little time to engage in research and outreach activities. The students have written a letter to the university administration to recruit academics.
So that honourable member, please wind up. Your time
is
over.
Can be run smoothly. I table the university union's letter. There are huge disparities between the Columbia University and universities outside, especially those in the Northeast, when it comes to the allocation of human resources in certain disciplines areas. I would like to point out the sociology statistics that appeared in the UGC publication released in 2022. If the state can create new cadre positions, it should actively redistribute. If it can't create new cadre positions, it should actively redistribute the existing cadres in such a way that the universities in the Northeast and outside
Kerala are
academically vibrant. Finally, Honourable Presiding Member, I wish to state, and the Honourable State Minister knows this because he was the Governor of the Northern Province, the militarization within the university is huge. I am someone who believes that there should be free thinking in universities. I believe that students should be allowed freedom with regards to political ideology. I think it is only through that you can get a fully formed society and leaders. But in the Northeast, the complete opposite is happening. It is a very unhealthy position.
Please wind up, Honourable Member.
If we are to progress, students must be provided. It's lawful, provided it is within democratic limits. They must be given the opportunity to freely engage in political thought, in political activity, to a point that it will create a society that is more representative, as opposed to something that is prescriptive. Thank you.
I will take 30 seconds to respond to Honourable Ponnambalam. I think he raised many issues which are pertaining and we common ground. The last point, that the militarization is taking place in the higher education centres in Northern Province, is somewhat contested, and I would say the recent incidents shows in contradictory. Swastika is a social activist. She was supposed to deliver a lecture. Because she had critiqued the LTT and its violence, she was not allowed to do her lecture. That's what the last report says. So I think there are contradictory reports coming. We, as a policy, as a government, I, as a former academic, will stand by the independent intellectual independence of every university, away from whether it is southern politics, northern politics, whether it is parliamentary politics, or even armed politics outside of any educational institution. And that is the way we want to rebuild a democracy in this country, sir.
Yes, Ms. Honourable Ponnambalam.
Yeah, Honourable Minister, that good lady being prevented is something that in principle I don't agree with. She should have been allowed. But the argument is this, that the university prevents the complete opposite view from being expressed. Right? The university prevents not only Jaffna University, not only the Eastern University, in any other university in this country, the complete opposite view of the good lady's opinion on political affairs, particularly with regards to the Tamils, cannot be expressed in any other university. So you can't very conveniently only try to project
political
thought in that way. And that is the primary contention with regards to those who opposed it.
Aravind Kumar, you have 10 minutes.
Thank you, Chair. And the only thing is, my problem is I got to answer many members' questions that have been raised. So I don't think I'll be able to do that within 10 minutes. Anyway, I'll try my best. Indru Nangal, Kalvi Amachi Thodarbada in the Vivadatile, கலந்துகொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே கல்வி அமைச்சை பொறுத்தளவிலே ஒரு புதிய மெருகோடு இப்பொழுது பல்வேறு துறைகளிலே புதிய கல்வி திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து இப்பொழுது நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருக்கின்றோம். எமது கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயத் அவர்களின் வழிகாட்டலிலே அவரின் அந்த பலத்த அனுபவம், அத்தோடு இந்த கல்வித்துறையிலே அவருக்கு இருக்கும் அந்த ஞானம் அக்கறை என்ற வகையிலே நாங்கள் இப்பொழுது இந்த விடயத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் பாரிய மாற்றத்தை கல்வித்துறையிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். அது எமது கல்வித்துறையாக இருக்கலாம், உயர்கல்வித்துறையாக இருக்கலாம், இந்த அனைத்து துறைகளிலும் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே இருக்கின்றோம். விசேடமாக ஸ்டீம் என்ற அந்த புதிய கல்வி முறைமை, அதே நேரத்தில் இதனூடாக கல்வியை கற்பிப்பது மாத்திரமல்ல தொழிற்கல்வியை கற்பிப்பதன் ஊடாக நாங்கள் எமது வருங்கால இளைஞர்களை தொழில் சந்தைக்கு அவர்களை தயார்படுத்தும் ஒரு நிலைமையிலே நாங்கள் இப்பொழுது மிக தீவிரமாக இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ் மூலமான அனைத்து பாடசாலைகளுக்கும் எனது பங்களிப்பு இருக்கின்றது. அது தமிழ் பாடசாலைகள் இருக்கலாம், வடகிழக்கை சார்ந்த பாடசாலைகள் இருக்கலாம், மலையகத்தை சார்ந்த பாடசாலைகள் இருக்கலாம், அதே போல் முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கலாம், இவை அனைத்திற்கும் எனது பங்களிப்பு இருக்கின்றது. இருந்தாலும் கூட 864 மலையக பாடசாலைகள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே மிக நீண்ட காலமாக கவனிப்பாரற்று கிடைந்த அந்த மலையக பாடசாலைகளுக்கு நான் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. அந்த வகையிலே நான் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் அடுத்த வருடத்திலே எமது நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அரை குறையாக கட்டப்பட்டு முடிவு பெறாமல் இருக்கும் பல்வேறு பாடசாலையின் கட்டிடங்களை முழுமைப்படுத்தும் ஒரு வேளையிலே நாங்கள் இப்பொழுது அதிக அக்கறையை காட்டி செயல்பட்டு வருகின்றோம். அந்த வகையிலே பார்க்கும்போது அது எமது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, பலன் தரும் வாய்ப்பாக அது அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அதே நேரத்தில் மலையக பாடசாலைகளை பொறுத்தளவிலே ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிக நீண்ட காலமாக நிலவி வந்த ஒரு பிரச்சனை, அதனை நாங்கள் இப்பொழுது கட்டம் கட்டமாக தீர்க்கும் ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அண்மையிலே கல்வியற் கலாச்சாலையிலிருந்து வெளியேறுகளை நாங்கள் அதிக அளவிலே மலையக பாடசாலைகளுக்கு உள்வாங்கினோம். அதே நேரத்தில் பட்டதாரிகளை உள்வாங்கும் அந்த வேலை திட்டங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனூடாக அதிக அளவான ஆசிரியர்கள் உள்வாங்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு புறம்பாக விசேடமாக 2500 ஆசிரிய உதவியாளர்கள் நியமிக்கும் அந்த செயல் திட்டம் இப்பொழுது அடுத்த வருடம் அமல்படுத்தப்படவிருக்கின்றது. அந்த வகையிலே காப்போத்த உயர்தரத்திலே சித்தி அடைந்தவர்கள் இந்த 2500 ஆசிரியர்கள் நியமனத்திற்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே தொட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக பெருமளவான நிதி அடுத்த வருடம் எமக்கு விசேடமாக பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக தந்து உதவும் ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கும்போது மலையக பாடசாலைகளின் விசேடமாக மலசல கூட வசதிகளும் குடிநீர் பிரச்சனையும் தீர்ப்பதற்கு பெருமளவான நிதி இந்திய அரசாங்கத்தினூடாக வழங்கப்படும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தோட்ட உட்கட்டமை அமைச்சை அந்த விடயத்தில் அதிக அக்கறை காட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த மலையக பாடசாலைகளுக்கான கணனி போட்ட பிரதி இயந்திரம், மடிக்கணனிகள் மற்றும் டப் வசதிகளை போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த செயல் திட்டமும் தற்போது முனைப்பிலே உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை இதனூடாக ஏற்படும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே பேசிய பலர் சொன்னார்கள், இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட உதவி ஆசிரியர்கள் நியமனம் இன்னும் நிரந்தரமாக்கப்படாமல் இருக்கின்றது, அவற்றை வழங்க வேண்டும், நிரந்தரமாக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை இங்கே பலரும் பிரஸ்தாபித்தார்கள். அதிலே உண்மையிலேயே மத்திய மாகாணம் மாத்திரமல்ல மலையக பாடசாலை அனைத்திலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. எல்லா மாகாணங்களும் மொத்தமாக 518 உதவி ஆசிரியர் நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் கடந்த வாரம் அரசு சேவைகள் திணைக்களம், அதாவது டிஎம்எஸ் என்று சொல்வார்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அங்கே போய் அந்த பணிப்பாளர் ஆணையத்தை சந்தித்து இந்த விடயத்தை நான் அவரின் கவனத்தில் கொண்டு வந்தேன். மிக விரைவிலே இந்த 518 உதவி ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான அந்த அனுமதியை அவர் கல்வி அமைச்சருக்கு வழங்குவதாக என்னிடம் உறுதியளித்தார். அந்த வகையிலே பார்க்கும்போது இப்பொழுது அந்த பிரச்சனையாக இருக்கும் அந்த 518 உதவி ஆசிரியர்களுக்கான இந்த நிரந்தர நியமனம் மிக விரைவிலே வழங்கப்படுத்தக்கூடிய அந்த நிலைமை இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் அடுத்த வருடம் கட்ட கட்டமாக ஆரம்பிக்க முடிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே டிஜிட்டல் மயப்படுத்தும் பாடசாலைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் 2024 ஆண்டு ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 3000 பாடசாலைகள் இந்த திட்டத்திற்குள் உள்வாங்கப்படும் செயல்படுவதற்கான அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் உள்ளடங்கலாக அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கியதாக இந்த டிஜிட்டல் மயப்படுத்தும் அந்த வேலை திட்டம் எமது அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. அதே நேரத்தில் ஆங்கில மொழியினை அனைத்து பாடசாலைகளுக்கும் கற்பித்துக் கொடுக்கும் அந்த வேலை திட்டம் கூட இப்பொழுது எமது கவனத்திலே மிக ஆழமாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இலங்கையிலே 10,126 அரச பாடசாலைகளிலே கல்வி கற்கும் சுமார் 41 லட்சம் மாணவர்களுக்கும் இந்த ஆங்கில மொழி கற்பிக்கும் அந்த நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான அந்த நல்ல வாய்ப்பும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மலையகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்ற ஒரு விடயம் மிக நீண்டகால ஒரு கோரிக்கையாக இருந்து வந்தது. அதனையும் கூட நாங்கள் அடுத்த வருடத்திலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அது கொட்டகலை பிரதேசத்திலே ஆரம்பிக்கும் அந்த நல்ல நிலைமை அடுத்த வருடம் ஏற்படும். அதிலே நாங்கள் 2024 ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பிப்பதற்கான அந்த விடயத்திலே நாங்கள் மிக தீவிரமாக இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே இன்னும் ஒரு விடயத்தை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய கண்டி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராஜபக்சே அவர்கள் தமிழ் பாடசாலைகளிலே விசேடமாக இந்து சமய பாடசாலை பாடங்களை முஸ்லீம் ஆசிரியர் கொண்டு கற்பிக்கப்பட நிர்பந்திக்கப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தை இங்கே சொன்னார். என்னை பொறுத்தளவிலே அவ்வாறு நிலைமை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் எந்த ஒரு பாடசாலையிலும் முஸ்லீம் ஆசிரியர் கொண்டு இந்து சமயம் கற்பிக்கப்படுவதோ அல்லது இந்து ஆசிரியர்களை கொண்டு முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை இஸ்லாம் சமய பாடங்களை கற்பிக்கப்படும் ஒரு நிலைமை எந்த ஒரு பாடசாலையும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவ்வாறு இருந்தால் அது எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆகவே அவர் கூறிய விடயத்திலே நான் எனது கவனத்தை செலுத்துவேன் என்ற ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே நேரத்தில் பொத்துயில் பிரதேசத்தில் ஒரு தனியான கல்வி வளையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக பல்வேறு கட்டத்திலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அந்த கல்வி வளையத்தை பொத்துவெளியில் ஒரு கல்வி வளையத்தை தனியாக ஏற்படுத்துவதற்கான அந்த விடயத்திலே எனது முழுமையான பங்களிப்பை நான் செலுத்துவேன் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இங்கே இந்த சுபோதினி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக அதிபர்கள் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சினை தொடர்பாக சுபோதினி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும், அது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இங்கே பிரஸ்தாபி அந்த விடயத்திலும் கூட எம்ஐ பொறுத்தளவிலே கல்வி அமைச்சர் பொறுத்தளவிலே அந்த சுபோதினி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் ஒன்றும் கிடப்பிலே போடப்படவில்லை. அவை எமது கவனத்திலே இருக்கின்றது. ஆனால் நாட்டிலுள்ள பொருளாதார பிரச்சினை காரணமாக நாங்கள் அதிலே இப்பொழுது நேரடியாக கவனம் செலுத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருக்கின்றது. அதே நேரத்தில் வன்னி மாவட்டத்தின் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்போது அங்கே ஒரு மீன்பிடி பல்கலைக்கழகம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே எந்த ஒரு பிரதான அரச நிறுவனங்களும் கிடையாது என்ற விடயத்தையும் அங்கே அவர் பிரஸ்தாபித்தார். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் குறைபாடு, தளபாட வசதிகள் குறைபாடு போன்ற சுற்றுமதில்கள் போன்ற பல்வேறு விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டினார். அவற்றின் மீதும் எமது கவனம் செலுத்தப்படும் என்ற ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்திலே இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதே நேரத்தில் அதே நேரத்தில் மலையகத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பலமுறை இந்த சபையிலே சொல்லியிருக்கின்றேன், பல்வேறு விடயங்களிலே ஒரு பாரபட்சமான போக்கு மலையக பாடசாலைகளுக்கு கடந்த காலங்களிலே கிடைத்தது. அந்த நிலைமை மாற வேண்டும் என்ற இடத்திலே நான் மிக தீவிரமாக இருக்கின்றேன், தெளிவாக இருக்கின்றேன். அந்த வகையிலே பார்க்கும்போது இந்த பாரபட்சம் நீக்கப்பட்டு அனைத்து பாடசாலைகளுக்கு கிடைக்கும் அனைத்து வளங்களும் மலையக பாடசாலைகளுக்கும் போய் சேர வேண்டும், ஆசிரியர் பற்றாக்குறை தீர வேண்டும், வளப்பற்றாக்குறை தீர வேண்டும் என்ற இடத்திலே நான் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் முழு நாட்டிலும் இருக்கும் தமிழ் மொழி மூலமான அனைத்து எனது கவனம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனது காரியாலயத்திற்கு வரும் எவரையிலும் நான் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பதில்லை, பிரதேசவாதத்தின் காண்பிப்பதில்லை, அனைவரையும் சமமாக மதிக்கும் ஒரு தன்மையை நான் கடைபிடித்து வருகின்றேன். அந்த வகையிலே பார்க்கும்போது எனக்கு அந்த பலத்தையும் சக்தியும் கொடுத்த எமது அமைச்சின் செயலாளர் திரு நிகால் ரணசிங்க, அதேபோல் மேலதிக செயலாளர் பணிப்பாளர்கள், ஆணைய நாயகங்கள், பணிப்பாளர்கள், பிரதி பணிப்பாளர்கள், உதவி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அமைச்சின் அனைத்து ஊழியர்களும் என்னோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். அவரின் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தோடு அமைச்சோடு இணைந்து ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள், பணிப்பாளர் நாயகங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை இந்த இடத்தில் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸ்தூதி. மீலாண்ட கரு அஜித் மானா பெரும் எத்துமா உத்துமார வினாடி ஹத்தக காலைய
ගරු මූලාශ්‍රයේ මන්ත්‍රීතුමනි, මාහට ලැබිලා තියෙන සුළු කාලය තුළ
මිල මේ මූලාශ්‍රයේට නමක් යොදලාගෙන කරු මන්ත්‍රී වෙයි.
ගරු පන්ත්‍රීතුමනි, මේ ගාමිණී වලබඩ මෙතුමාගේ නම යොදනා කරන මූලාශ්‍රයට
ඕඩර් ප්ලීස්. ගරු ගරු මූල මන්ත්‍රීතුමා,
ගරු අජිත් මන්නා පෙර මන්ත්‍රී මහතුමා කතා කරා.
මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම චූටි කාලයක් තුළ ඇතරම අද වෙනකොට අපි මම හිතන අපිට ඉතිහාසයක් තියෙන බොහොම පැරණි ඉතිහාසයක් තියෙන ලෝක රටවල් වලින් නිදහස් අධ්‍යාපනයට පිට ලොකු ඉතිහාසයක් තියෙන 1943. ඒ වගේම සර්වජන ඡන්දෙට 1931 අපිට ලොකු ඉතිහාසයක් තියෙන අනිත් රටවල් එක්ක සැසඳනකොට. හැබැයි මේ නිදහස් අධ්‍යාපනයේ සර්වජන ඡන්දයයි ওই දෙකේම ප්‍රතිඵල වලින් අපි පීඩා විඳින වෙලාවක ඒක අධ්‍යාපනයේ පිළිබඳ යථා තත්ත්වය නගන්න අපේ ගරු ඇමතිතුමා ගොඩක් උත්සාහ ගන්නවා. නමුත් අපි කියනවා මේ ලොකු රොකට් සයන්ස් වලට යන්න එපා. මේ 1944 කන්නංගර මැතිතුමා කනාපු ප්‍රතිපත්ති දිහා බලලා ඒ අවුරුදු 80කට ඉස්සලාගෙන ආපු ප්‍රතිපත්ති ටික ක්‍රියාත්මක කරගන්න පුළුවන්කම ලැබුණා නම් මම හිතනවා මේ තරම් සංකීර්ණ විදිහට අපි අමාරු වෙටෙන්නේ නැහැ මේ අධ්‍යාපන ක්‍රමවේදය තුළ. විශේෂයෙන්ම අපි අවධානය යොමු කරන ගරු ඇමතිතුමාට ද්විභාෂා ප්‍රතිපත්තිය ගේන්න කියන එක. එතකොට ඒක අපි හැබැයි හැමෝම කියනවා මේක ඕනි ඕනි කියලා. හැබැයි අපි අවුරුදු 80ක් තිස්සේ මේ ද්විභාෂා ප්‍රතිපත්තිය කියන එක කතා කරනා විතරයි. දැන් 6 වෙනි ශ්‍රේණියෙන් ඉහළ දැන් ළමයෙක්ගේ 1 සිට 6 දක්වා තමුන්ගේ මව් භාෂාවෙන් ඉගෙන ගන්න ඕනේ. ඒ වගේම ග්‍රේඩ් 6 වලදී ඉංග්‍රීසි භාෂාව සඳහා නැඹුරු වීමක් ඇති වෙන්න ඕනේ කියන එක විශේෂයෙන්ම සඳහන් වෙනවා. එතකොට 6 වෙනි ශ්‍රේණියෙන් ඉස්සරහට යන දරුවන්ට මම හිතනවා මේ රටේ ඔය ගමේ පාසල්ද නගරේ පාසල්ද එහෙම නැත්නම් පොඩි පාසල්ද ලොකු පාසල්ද කියලා තෝරා ගන්න නැතුව හැම පාසලකම ද්විභාෂා ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරලා අඩු විෂයන් වලින් භාගයක්වත් ඉංග්‍රීසි භාෂාවෙන් උගන්වන්න වෙනවනම් මම හිතනවා මේ ප්‍රශ්නෙට අපේ තියෙන අධ්‍යාපන ප්‍රශ්නෙට යම් උත්තරයක් එනවයි කියන එක විශ්වාස කරනවා. හැබැයි ඒක ක්‍රියාත්මක කරනවා කිව්වට ක්‍රියාත්මක කරලා ටිකක් තියෙනවා කිව්වට දින වකවාණ තුල මේ රටේ සියලු පාසල් මේ කන්නංගර අධ්‍යාපනයේ ක්‍රමයේ තුල ද්විභාෂා ප්‍රතිපත්තියේ ක්‍රියාත්මක කරන දින වකවාණු ඇතුව සැලසුමක් හදන්නේ නම් මම හිතනවා අපේ ප්‍රශ්නේ මේ ලොකුවට අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණය කියලා ලොකු දේවල් කරන්න යන්න ඉස්සලා මේ පොඩි දේ කරන්න කියලා මම ඉල්ලනවා. විශේෂයෙන්ම අපි දකිනවා අපේ රටේ නර්ස් නෝනා ගත්තොත් එහෙම බොහොම ලෝකයේ හොඳම සාතු සේවිකාවක් විදිහට සැලකෙනවා. නමුත් ඊයේ පෙරේදා ILETS exam එක තිබ්බා යුරෝප රටවල් වලට යන්න 5% ලකුණු 7ක් ගන්න පුළුවන් වුණේ. ඒතර ඒකෙන් තේරෙනවා අපි කොච්චර දැනුම සම්භාරයක් ක්‍රියාකාරකම් හරි වුණත් ජාත්‍යන්තර ගලපන්න අපේ අධ්‍යාපනය සැකසිරා නැහැ කියන එක විශේෂයෙන්ම අපි එදෙනින් පේනවා. විශේෂම රටක පෙරගමන් කරු කියන්නේ අධ්‍යාපනය කියලා හිතලා මේ රටක් වෙනස් කරන්න විප්ලවයක් කරන්න පුළුවන් එකම ක්‍රමවේදය ඉහළම තියෙන ක්‍රමවේදය අධ්‍යාපනය කියලා හිතලා ඒ සඳහා මම හිතන සැලසුම් සකස් කිරීම කටයුතු කිරීම උදල් වෙන් කිරීම ඒක විශාල දෙයක් කියලා කියනවා. විශේෂයෙන්ම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ කිව්වහම උගතුන් බීකර දිස්ත්‍රික්කය ගම්පහ කලාප පාසල් 97ක් තියෙනවා 6 වෙනි ශ්‍රේණියෙන් ඉහළ අධ්‍යාපනය ලබන. මේකෙන් ද්විභාෂාව උගන්වන්නේ ඉස්කෝලේ 15කට වඩා අඩුයි. ඒ කියන්නේ 97න් 15කට වඩා අඩු ප්‍රමාණයක් තමයි ද්විභාෂාව උගන්වන්නේ. එතකොට මම කිව්වේ මේක 100%ක් වෙන්න මේ 97ෙම ඉගෙනෙන්න ඕනේ. ඒකට දිනමක් වහන්වතුව කාලයක් නිර්මාණය කරන්න ඕනේ කියන එක කියනවා. ඒ වගේම අපි තාක්ෂණය ගැන කතා කරා. ඉස්සර කියනවා තාක්ෂණය ගණිතය බැරි වුණත් තාක්ෂණයට යන්න පුළුවන්. පුළුවන් විදිහට හැකියාව තියෙන ළමයිව දිනු කරන්න තමයි තාක්ෂණ විෂය හඳුනා දුන්නේ කියලා. නමුත් අද වෙනකොට මගේ ගම්පහ කලාපේ තියෙන පාසල් 97න් 6න් උඩ තියෙන පාසල් 97න් පාසල් 12ක් 10ක් අතර ප්‍රමාණයක් තමයි තාක්ෂණයේ උගන්වන්නේ. ඇහුවොත් කියනවා ලැබ් හදන්න අනිත් ඉස්කෝලේ බෑ කියලා. එහෙමනම් ওই තියෙන ලැබ් එකෙන් වැඩ ගන්න තාක්ෂණයේ සඳහා වෙනම ඉස්කෝල විතරක් නම් කරන්න පුළුවන් නම් හරි. මොකද දීභාෂාව තියෙන්නේ නගරේ තියෙන ලොකුම ඉස්කෝලේ. තාක්ෂණයේ තියෙන්නේ නගරේ තියෙන ලොකුම ඉස්කෝලේ. ඊට පස්සේ සයන්ස් මැත්ස් තියෙන්නේ නගරේ තියෙන ලොකුම ඉස්කෝලේ. එහෙම නැතුව අඩුම ගාන සම්පත් හදන්න බැරි නම් එක පාසලක් තාක්ෂණ විද්‍යාව විතරක් කියලා කියනවා නම් කරන්න පුළුවන් නම් මං හිතනවා හොඳයි. ওই ලොකු ප්‍රතිසංස්කරණයට යන්න ඉස්සෙල්ලා මේ සරල දේවල් ටික කරන්න කියලා අගරු අධ්‍යාපන ඇමතිතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම මේ පාස් ගම්පහ කලාප දින 6ට උඩ තියෙන පාසල් 97න් සයන්ස් මැත්ස් තියෙන්නේ 15ක්වත් නැහැ. සයන්ස් මැත්ස් තියෙන ඉස්කෝලේ 15ක්වත් නැහැ. අපි කතා
කරා. ගරු මන්ත්‍රීතුමා අපිට තව විනාඩි දෙක කාලයක් තියෙනවා.
කතා කරාට තේරුමක් තියෙනවාද? කතා විතරයි මේ පොඩියට කරන්න පුළුවන් දේවල් ටික කරන්න අපි ලෑස්ති වෙලා නැහැ කියන එක කියනවා. ඒ වගේම අපේ අධ්‍යාපනයේ ජාත්‍යන්තර ප්‍රමිතියකට හදන්න ඕනේ මේ පොඩි දේවල්. මේ ජාත්‍යන්තර දැන් අපි ජාතික අධ්‍යාපන අතරින් සිලබස් හදනවා. හැබැයි ජාත්‍යන්තර ප්‍රමිතියකට හදලා නැහැ. එන්ඩෙන් ප්‍රමිතිය මං හිතන්නේ ඒකෙන් හදපු අධ්‍යාපන ඉගෙන ගත්තා ඊළඟට එනවා. ඒකෙන් හදපුවා ඊළඟට එනවා. ඒක ජාත්‍යන්තර ප්‍රමිතියකට නැහැ. ඒක ලිම්මැඩි සංස්කෘතියෙන් මිදලා ජාත්‍යන්තර ප්‍රමිතියකට යුතුව විෂය ධාරාවන් හදන්න ඕනේ. විශ්වවිද්‍යාල ගත්තත් එහෙමයි. අපේ දරුවෙක් පස්චාත් උපාධිය කරන්න මාස්ටර් එක කරන්න වෙන රටකට ගියාම අනිත් රටවල් වලින් එන දරුවන්ගේ විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය ගොඩක් ඉහළ ගිහින් තියෙනවා. ඒතකොට අපිට ඒ අයත් එක්ක මුල කාලේ තරඟ කරගන්න අමාරු තත්යකට පත් වෙනවා. එහෙනම් මම කියනවා මේ විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනයත් ජාත්‍යන්තර ප්‍රමිතියකට ගන්න ඕනේ කියන එක ජාත් වෙන්න ඕනේ. ඒ වගේම මම විශේෂයෙන්ම කියන දැන් මේ අවසාන වශයෙන් මේ අයවැයේ තියෙනවා ගිය අයවැයේ තිබ්බා ජාත්‍යන්තර දේශගුණ විපර්යාස විශ්වවිද්‍යාලයක් අරමනවා කියලා. ගිය අවුරුද්දෙත් අයවැය ඔක තිබ්බා. හැබැයි විෂය නිර්දේශ හදලා තියෙනවද? අඩුම ගානේ සල්ලි නැත්නම් විශ්වවිද්‍යාලය හදන්න බැරි වුණා කියමුක. අඩු ගානේ දැන් ඕ ලෙවල් ඒ ලෙවල් වලට මේ පරිසරය පිළිබඳ දේශගුණ විපර්යාස වෙන විෂයක් තියෙන්න ඕනේ ඕ ඒ ලෙවල් වලට. ඒ විෂය හදලා තියෙනවද?
It's a research university where postgraduate doctorates from other countries will come and do research global level. What are you talking? Please read the, we have done the land, we, there is an international agreement happening. University of Oxford is working with us. Please, sir, please don't do popular things. This university is underway. Thank you.
Mr. Janathak.
Thank you. Garu Rajya Mithuma, Obutuma Nogiyata, Mama Giyya, Eka Launch Karna Utsaveta Pava. ගිය සතියේ ඔබතුමා කියන්නේ ඒක. එතකොට මේ විශ්වවිද්‍යාලය හදන්නේ ශ්‍රී ලංකා ජාත්‍යන්තර විතරයි ශ්‍රී ලංකාවේ ළමයින්ට නෙමෙයි.
ගරු මන්ත්‍රීතුමා
ජාත්‍යන්තර විතරයිද විශ්වවිද්‍යාලන්නේ අපේ ළමයින්ට නෙමෙයිද?
ගරු මන්ත්‍රීතුමා
කතා කියන්න එපා.
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව නිමා කරන්න. ඔව් ගරු මන්ත්‍රීතුමා
ඉන්ටර්නැෂනල් අපේ ළමයින්ට
ඉන්ටර්නැෂනල්
ගරු ළමයින් විතරද ඉන්ටර්නැෂනල්?
ගරු මන්ත්‍රීතුමා විවාදයක් කරගන්න එපා. ගරු අමිතතුමා විවාදයක් කරගන්න එපා. මේ අවස්ථාවේ කාලය කල්පනා කරන්නේ කරගන්න මේ ගැටලුවක් තියෙනවා.
අපේ ළමයි ඉන්ටර්නැෂනල් නෙමෙයි.
ගරු මන්ත්‍රීතුමා
විතරද ළමයින් විතරද උගන්වන්න ඕනේ? ලංකාවෙත් ලංකාවේම
නෑ. ඔබතුමා 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 කතා ඉවර
කරන්න ඕනේ නැද්ද?
ඔබතුමා කතා ඉවර කරන්න. හරි 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 හරි.
ජාත්‍යන්තර විතරද ඒක දිගාරින්නේ? ඒකිට මම කියනවා ඉස්සලා ජාත්‍යන්තර කරන්න ඉස්සලා අපේ ළමයින්ගේ
ගරු මන්ත්‍රීතුමා ගරු මන්ත්‍රීතුමා මට මයික් එක ඔෆ් කරන්න වෙනවා.
අපේ ළමයින්ගේ
ගරු මන්ත්‍රීතුමා
අපේ ළමයින්ගේ ඒ විශ්ව
ඊළඟට ඊළඟට සභාව ඇමතීම සඳහා ගරු කුමාරසිරි රත්නායක මන්ත්‍රීතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා.
සුති මූලසනාප ගරු මන්ත්‍රීතුමනි, අද අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ වැය ශීර්ෂයේ විවාදයකට ගන්න මේ අවස්ථාවේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳ ස්තුතිවන්ත වෙනවා. ගරු අධ්‍යාපන අමාත්‍ය සුසිල් ප්‍රේමජයන්ත මැතිතුමා, ඒ වගේම මේ අමාත්‍යාංශයේ රාජ්‍ය අමාත්‍යවරුන්, මේ අමාත්‍යාංශය ඉතාමත්ම නිවැරදිව මෙහෙයවමින් රටේ දරුවන්ගේ අධ්‍යාපනය ඉතාමත්ම හොඳින් ඉදිරියට ගෙන යන්න ගන්න උත්සාහය පිළිබඳව මේ අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා ඇතුළු සියලු දෙනාටත්, ඒ අමාත්‍යවරුන් සියලු දෙනාටමත් ඒ පිළිබඳව අගය කරමින් මගේ ස්තුතිය මුලින්ම පුද කරනවා. ගරු අමාත්‍යතුමනි, ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි පාසල් අධ්‍යාපනය ගැන අවධානය යොමු කරද්දී පාසල් දරුවන්ට තියෙන විභාග ප්‍රධාන විභාග තුන පහවසර ශිෂ්‍යත්වයේ වගේම අප සාමාන්‍ය පෙළ විභාගයේ උසස් පෙළ මේ විභාග සඳහා තියෙන තරඟකාරීත්වය නිසාම දරුවන් අද විශාල පීඩනයකට පත් වෙලා ඉන්නවා. ඒ වගේම මේ දෙමව්පියන්ටත් විශාල පීඩනයක්. මේ විෂයන් තුළ තියෙන මේ විෂය නිර්දේශ ඉතාමත්ම දැවැන්ත විෂය නිර්දේශයක්. ඒ ගැන්වීමේදී පාසල තුළ මේ විෂය නිර්දේශ ඉගැන්වීමට කාල පරිච්ඡේද මදි නිසා බොහෝ වෙලාවට උපකාරක පන්තිවල සහභාගී වෙන දරුවන් ඒ විෂය නිර්දේශ ආවරණය කරගන්න කටයුතු කරනවා. ඒ නිසා මේක අද දෙමව්පියන්ට විශාල වියදමක් මේ නිසා දරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. අපි දන්නවා සමහර දෙමව්පියන්ට තමන්ට ලැබෙන වැටුපට වඩා වැඩි මුදලක් තමන්ගේ දරුවන්ගේ උපකාරක පන්තිවලට ඒ වගේම ඩේටා පැකේජ් වලට අද දරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම ගරු අධ්‍යාපන අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු කරන්න අවශ්‍යයි. අද වෙනකොට මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගැන කතා කරනවා. ඒ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වලදී මේ පිළිබඳවත් අවධානය යොමු කරමින් මේ උපකාරක පන්ති අද ව්‍යාපාරයක් බවට පත් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා දරුවන්ට පාසල තුළ අධ්‍යාපනය ලබා දීමට හැකි වෙන පරිදි මේ ප්‍රතිසංස්කරණ වලදී අවධානය යොමු කරන්න කියලා විශේෂයෙන් මතක් කරනවා. එක්කම අද උදෑසන අපේ මන්ත්‍රීවරුන් අදහස් ඉදිරිපත් කරද්දී පහවසර ශිෂ්‍යත්ව විභාගයේ අවලංගු කළ යුතුයි කියන යෝජනාවන් ඉදිරිපත් වුණා. එතනදී විශේෂයෙන්ම අපි මම නියෝජනය කරන මොණරාගල වගේ දිස්ත්‍රික්කයේ අධ්‍යාපනය ලබන දරුවෙකුට නගරයේ පාසලකට වැඩි පහසුකම් තියෙන තැනකට යන්න තියෙන අවස්ථාව ලැබෙන්නේ මේ පහවසර ශිෂ්‍යත්ව විභාගයෙන්. ඒ වගේම අඩු ආදායම් ලබන පවුලක දරුවෙකුට උසස් අධ්‍යාපනය දක්වා යන්න ශිෂ්‍යත්ව මුදලක් ලබා ගන්න තියෙන අවස්ථාව ලැබෙන්නේ මේ පහවසර ශිෂ්‍යත් විභාගයෙන්. ඒ නිසා ඒ විභාගය අවලංගු කිරීම තුළ ඊළඟට ඒ දරුවන්ට දෙන විකල්පය මොකක්ද කියන කාරණය පිළිබඳවත් අපේ අවධානය යොමු වෙන්න අවශ්‍යයි කියන කාරණය මේ වෙලාවේ මම මතක් කරනවා. ඒ වගේම ගරු මූලාසනාවට මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ අධ්‍යාපනය ආරම්භ වෙන්නේ විහාරස්ථාන නැත්නම් පන්සල් කේන්ද්‍ර කරගෙන. එදා අපේ විහාරස්ථානවල අපේ නායක ස්වාමීන් වහන්සේලා තමයි දරුවන්ට එදා අධ්‍යාපනය ලබා දුන්නේ. එහෙම ආරම්භ වුණ අධ්‍යාපනය අද තියෙන අධ්‍යාපන පාසල් වගේම උසස් අධ්‍යාපන ආයතන දක්වා විකාශය වුණා. එතනදී විශේෂයෙන්ම මේ පිරිවෙන් අධ්‍යාපනයට විශේ෷ තැනක් හිමි වුණා. ඒ නිසා අද දවසේත් අපේ රටේ පිරිවෙන් 807ක් තියෙනවා රට පුරාම. ඒ නිසා මේ පිරිවෙන්වල ගැටලු රාශියක් තියෙනවා. ඒ පරිවෙනාධිපති ස්වාමීන් වහන්සේලා ඒ වගේම ඒ කෘත්‍යාධිකාරී ස්වාමීන් වහන්සේලා ගැටලු රාශියකට මුහුණ දෙනවා. අද වෙනකොට පැවිදි ශිෂ්‍ය ස්වාමීන් වහන්සේලා 30,349ක් මේ පිරිවෙන්වල අධ්‍යාපනය ලබනවා. ඒ වගේම ගිහි ශිෂ්‍යෝ 32,950ක් මේ පිරිවෙන්වල අධ්‍යාපනය ලබනවා. මේ පැවිදි ශිෂ්‍ය ස්වාමීන් වහන්සේ නමක් වෙනුවෙන් දිනකට ලබා දෙන්නේ ආධාරයක් විදිහට රුපියල් 15ක මුදලක්. ඒ වගේම ගිහි ශිෂ්‍යයෙක් වෙනුවෙන් ලබා දෙන්නේ රුපියල් 5ක මුදලක්. අද තියෙන ආර්ථික තත්ත්වයන් එක්ක මේ මුදල කිසිසේත්ම ප්‍රමාණවත් නැහැ. මට රාජ්‍ය අමාත්‍ය විජිත බේරගොඩ මැතිතුමා මේ ගැන සඳහන් කළා. ඒ නිසා මේ මුදල වැඩි කරන්න අවශ්‍යයි කියලා යෝජනා කරනවා. ඒ පිළිබඳව ගරු අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු මුලාසනට මන්ත්‍රීතුමනි, සහකාර අධ්‍යාපන අධ්‍යක්ෂ ධූර දරණ ස්වාමීන් වහන්සේලා ඉන්න 66 නමක් මේ ස්වාමීන් වහන්සේලාගේ සේවය තවමත් ස්ථිර කරලා නැහැ. ඒ නිසා ඒ පිළිබඳවත් අවධානය යොමු කරන්න කියලා මේ වෙලාවේ මතක් කරනවා.
ගරු මන්ත්‍රීතුමා, අපිට තව විනාඩි 2ක කාලයක් තියෙනවා.
ඒ වගේම ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ ගුරුවරුන්ගෙන් වැන්ද ගණන්දරු විශ්‍රාම වැඩපිට අය කරන 12%ක මුදල, අනිකුත් අයගේ 6%ක් අය කරද්දී මේ අයගේ 12%ක මුදලක් අය කරනවා. ඒ නිසා මේක දිගින් දිගටම යෝජනා උන කාරණයක් 6 දක්වා මේ මුදල් අඩු කරන්න කියලා. 12%ක් ගත්තට මේ ගුරුවරුන්ට ලැබෙන විශේෂ වරප්‍රසාදයක් නැහැ. ඒ නිසා ඒ පිළිබඳව විශේෂයෙන්ම අවධානය යොමු කරන්න කියලා මේ වෙලාවේ මම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු මන්ත්‍රීතුමනි තවත් වැදගත් කාරණයක්. උසස් පෙළ සමත් වුණ දරුවන් සියලු දෙනාටම විශ්වවිද්‍යාලයට ඇතුළත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. රජයේ විශ්වවිද්‍යාලයට ඇතුළත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ නිසාම අපේ දරුවන් විශාල ප්‍රමාණයක් අද පෞද්ගලික විශ්වවිද්‍යාලවලින් අධ්‍යාපනය ලබා ගන්න අධ්‍යාපනය හදාරනවා පෞද්ගලික විශ්වවිද්‍යාලවල. ඒ අයට ලබා දෙන රජයෙන් ලබා දෙන රාජ්‍ය බැංකුවෙන් ලබා දෙන ණය මුදල් නිදහස් කිරීමේදී ඇතැම් විශ්වවිද්‍යාලවලට මේ වෙනකොට ඒ අවස්ථාව ඒ දරුවන්ට ලැබුණත් KIU විශ්වවිද්‍යාලයේ දරුවන්ට ඒ අවස්ථාව තවමත් ලැබිලා නැහැ. මේ සම්බන්ධයෙන් රාජ්‍ය අමාත්‍යතුමා එක්කත් අපි මම පෞද්ගලිකව කතා කළා. නමුත් මේ මොහොත දක්වාත් අනිකුත් විශ්වවිද්‍යාලවලට පෞද්ගලික විශ්වවිද්‍යාලවලට තේරුණ දරුවන්ට මේ වෙනකොට දේශන පටන් අරගෙන තියෙනවා. නමුත් මේ KIU කැම්පස් එකට තේරුණ දරුවන්ගේ පාඨමාලා තවමත් පටන් අරගෙන නැහැ. ඒ නිසා පුළුවන් තරම් ඉක්මනින් මේ සඳහා ඒ දරුවන්ට අවස්ථාව ලබා දෙන්න කියලා මතක් කරනවා. විශේෂයෙන්ම ලංකා බැංකුව මගින් මේ ණය පහසුකම් ලබා දෙන්නේ මීට පෙර ණය ලබාගත් දරුවන් ඒ ණය ගෙවීමේ ප්‍රමාදයක් තියෙනවා කියන කාරණේත් එක්ක තමයි මේ අද වෙනකොට මේ ප්‍රමාදය සිද්ධ වෙන්නේ. ඒ නිසා අද පහසුගේ කාලය තුල තිබුණ ගැටලුත් එක්ක අපි දන්නවා වැඩි දෙනෙකුට හැකියාවස්සා ලබා ගන්න පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. ඒ නිසා මෙතනදී මේ අධ්‍යාපනය හදාරන්න නැත්නම් මේ පාඨමාලාවට ඇතුල් වෙන්න බලාපොරොත්තු වෙන දරුවන්ට මේ අවස්ථාව ලබා දෙන්න කටයුතු කරන්න කියලා මම මේ වෙලාවේ විශේෂයෙන් මතක් කරනවා. ඒ වගේම ගරු
මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසන් වෙනවා.
උලාසනාවට මන්ත්‍රීතුමනි අද වෙනකොට අවසන් කරනවා ගරු මන්ත්‍රීතුමනි. මොණ්ඩාගල දිස්ත්‍රික්කයේ පාසල් විශාල ප්‍රමාණයක ගුරුපුර අපාඩු තිබෙනවා. නිසා දුෂ්කර සහ අති දුෂ්කර පාසල්වල ඒ අත්‍යවශ්‍ය විෂයන් විද්‍යා ගණිත ඉංග්‍රීසි වැනි විෂයන් ඉගැන්වීමේදී ඒ දරුවන්ට විශාල අසාධාරණයක් සිද්ධ වුණා. ඒ සඳහා විසඳුමක් හැටියට මේ වෙනකොට ගුරුවරුන් බදවා ගන්න කටයුතු කළත් අපි පසුගිය කාලය තුළ අපට තියෙන අත්දැකීම මේ ගුරුවරුන් ස්ථානගත කිරීමේදී නිවැරදි ක්‍රමවේදයක් පළාත් සභා අනුගමනය නොකිරීම නිසා අවශ්‍ය තැනට ගුරුවරුන් යොමු වෙන්නේ නැහැ. ඒ නිසා අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ මේ පිළිබඳ අවධානය යොමු කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. විශේෂයෙන්ම අධ්‍යාපන ගරු අමාත්‍යතුමාගේ අවධානය පළාත් සභාවල මේ කාර්ය ක්‍රියාත්මක කරද්දී යොමු විය යුතුයි කියන කාරණය සිහිපත් කරනවා. ඉතින් අවසාන වශයෙන් අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ කාර්යභාරය ඉතාමත් මැනවින් ගරු අධ්‍යාපන අමාත්‍යතුමා රාජ්‍ය අමාත්‍යතුමා
මන්ත්‍රීතුමා කාලය අවසන් වෙනවා.
මම ඇතුළු සියලු දෙනාම ඉටු කරනවා. ඒ වගේම අධ්‍යාපන ශිෂ්‍යයෙ කටයුතු කරන ගුරුවරුන් සහ ඒ ශිෂ්‍යයෙ සියලු දෙනාම කරන්නා වූ කාර්යභාරය විශේෂයෙන් මගේ කරමින් සියලු දෙනාටම තව දුරටත් ඒ කාර්ය කරන්න ශක්තිය ධෛර්යය ලැබේවා ප්‍රතිවින් මගේ කතා අවසන් කරන ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මේ ළඟට
කතා කරපු ගරු මන්ත්‍රීතුමා ඉතා වැදගත් ප්‍රශ්නයක් මතු කළේ මේ KIU සහ අනිත් පෞද්ගලික විශ්වවිද්‍යාල සම්බන්ධයෙන් තිබෙන ශිෂ්‍ය ණය පිළිබඳව. රාජ්‍ය ප්‍රතිපත්තියක් හැටියට ශිෂ්‍ය ණය මේ වෙනකොට බිලියන 11ක් ලංකා බැංකුව විසින් නිකුත් කර තිබෙනවා. නමුත් කොවිඩ් කාලය සහ අනිත් ඇතුළු වෙන අර්බුද නිසා ඒ උපාධිධාරීන් රැකියා ලබා ගැනීමේ ප්‍රමාදයක් තිබුණ නිසායි මේ ගෙවීම පිළිබඳ මතුවලා තියෙන ප්‍රශ්නය. මේ සතියේ ලංකා බැංකුව භාණ්ඩාගාරය ඇතුළු අනිත් අය කතා කර අපි විසඳුමක් දෙන්නට පොරොන්දු වෙනවා ඔබතුමාට සහ ශිෂ්‍යයන්ට. ස්තුතියි.
ස්තුතියි ගරු ඇමතිතුමා.